உங்கள் வார்த்தா ஆப் வழங்கும் தவக்கால சிலுவை பாதை. ஐந்தாம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அதே நின்றால் உமது அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டீர். இயேசுநாதர் சிலுவை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். விவிலிய சிந்தனை, லூகா 23:26. அவர்கள் இயேசுவை இழுத்து சென்று கொண்டிருந்த போது சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போகச் செய்தார்கள். மத்தேயு 16:24 பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்றார். மத்தேயு 11:29-30 முடிய, இயேசு, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். இவற்றிற்காக இவற்றை சொன்ன இயேசு சீமோனின் உதவியை நாடினார். ஆனால் நம் வாழ்க்கையில் இயேசுவுக்கு என்னென்ன வகையில் நாம் உதவி செய்கின்றோம், அவர் நமக்காக விட்டு சென்ற பாடங்கள் என்ன என்பதை தொடர்ந்து தியானிப்போம்.
சொல்லுங்க, என்ன விஷயம்?
வர சண்டே என் பையனுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறோம். உங்களுக்கே தெரியும், எனக்கு தெரியாத ஃபாதர்ஸும் சிஸ்டர்ஸுமே இல்லை. எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். ஃபாதர்ஸ் எல்லாரும் என் பையனுக்கு விஷ் பண்ண சீக்கிரமே வந்துடுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துடணும். சர்ச்சுக்கு ஈவினிங் போங்க. மார்னிங் இங்கே சீக்கிரமாக வந்துடுங்க. அப்புறம் என் பையன் என் பொண்ணு எல்லாம் கோவிலே இருந்து எல்லாருக்கும் சேவை செய்கிறவங்க. மொத்தத்தில் சர்ச்சில் நாங்கள் இல்லைனா மாசு ப்ரையர் மீட்டிங் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. வேற யாரும் இதெல்லாம் எடுத்து செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாது, எதுவும் இல்லை. போன வாரம் எங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை எல்லாம் புதுசாக மாத்திட்டோம். அப்புறம் அந்த முதியோர் இல்லத்துக்கு பெரிய அளவில் பணம் டொனேஷன் கொடுத்துருக்கோம். சர்ச்சில் நாங்கள் ரொம்பவே ஃபேமஸுங்க. போன வாரம் மாதா டிவியில் எங்களை பேட்டி எடுக்கிறதுக்கெல்லாம் கூப்பிட்டாங்க. நாங்கள் தான் இன்டர்வியூ தர்றதுக்கு டைமே இல்லைன்னு சொல்லிட்டோம். சரி சரி, எனக்கு டைம் ஆகுது பிரதர். அடுத்த வாரம் நீங்க கண்டிப்பா வந்துடணும், சரியா? நான் போயிட்டு வரேன் பிரதர். பிரதர், சொல்ல மறந்துட்டேன், கடவுள் எங்களை பண விஷயத்துல எல்லாம் ரொம்பவே ஆசீர்வதிச்சிருக்காரு. இப்ப போயிட்டு வரேன் பிரதர். கடவுளே, எல்லாரையும் கூப்பிட்டு முடிச்சிட்டேன். கேட்ட இடத்துல பணம் டைமுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்.
என்ன ஸ்டீஃபன், சர்ச்ல இருந்து வந்துட்டு போனாங்களா?
ஆமா, அந்த அம்மா சரியான வரட்டு கௌரவம் பிடிச்சவங்க. உதவி செய்யுங்கிற பேர்ல பெருமையா சொல்லிப்பாங்க. கடவுளுக்காக சேவை செய்யற வேலையை யாராவது பெருமையா பேசுவாங்களா? இதுல இவங்க இல்லைனா சர்ச் இல்லைங்கிற பெருமை தான் தாங்க முடியல. இறை வார்த்தை ஒன்று இருக்குல்ல, வழக்கை கொடுப்பது இலக்கைக்கு தெரியாது இருக்கட்டும் அப்படின்னு. பைபிளை சரியாகவும் படிக்காம பிரேயர் மீட்டிங்கில் கடவுள் வார்த்தையை பகிர்ந்துக்க சொன்னால் நான் இதை பண்ணிட்டேன், என் பையன் என் பொண்ணு அதை பண்ணிட்டாங்கன்னு அவங்கள ரொம்ப நல்லவங்களா காட்டிக்க ரொம்பவும் நடிப்பாங்க. ஒரு பக்கம் பாவ நிறைஞ்ச வாழ்க்கை, மறுபக்கம் பக்தியாக இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டியது. இதனால் கடவுள் எதற்கு வந்தார், இறையாச்சி என்ன, அவருடைய இரண்டாம் வருகைக்கு முன்னாடி நாம் எப்படி மனமாறணும், இதெல்லாம் கிடையாது. நான் இதை குறையாக சொல்லலை, பல இடங்களில் இந்த மாதிரி சொல்லி மற்ற கிறிஸ்தவ குடும்பங்களை குறைச்சி மதிப்பிட்டு சொல்கிற குணம்தான். இது கடவுளுக்கு முற்றிலும் எரிச்சல் மூட்டுவதாக இருக்கும். ஃபாதர் சிஸ்டர் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது நமது கடமை இல்லை, நம்மளான உதவிகளை ஞான மேய்ப்பர்களுக்கு நாம் செய்யணும். அதில் பெருமைக்கோ டொனேஷன் கொடுத்தேன், எனக்கு இந்த பிஷப்பை தெரியும், அவங்கள தெரியும்னு பெருமை பேசக்கூடாதுல. இவங்க கடவுளுக்கு ஏற்புடையது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்.
எனக்கு சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 25 இதுதான் ஞாபகத்துக்கு வருது. இனியவை மூன்றுன்னு சொல்லுவாங்க, உடன்பிறப்புகளிடையே ஒற்றுமை, அடுத்து இருப்பாரோடு ஏற்படும் நட்பு, ஒன்றி வாழும் கணவன் மனைவியர். இதுதான் கடவுள் விரும்புகிறாரு. ஆனால் கடவுள் வெறுப்பவையும் இருக்குது. அது இருமாப்பு கொண்ட ஏழைகள், பொய் சொல்லும் செல்வர், கூடா ஒழுக்கத்தில் ஈடுபடும் முதியவர். இதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும்.
பாத்தியா, கடவுளுக்கு உதவி செஞ்ச சீமோன் எப்படி இருக்காரு, கொஞ்சம் உதவிகளை செஞ்சுட்டு அது மூலமா பெருமை தேடிக்கலான்னு நினைக்கிற இவங்க எங்க இருக்காங்க? உதவிகள் செய்யறது அப்படிங்கிறது மனசுக்குள்ள இருந்து செய்யணும், அதுல வன்மமோ பகையோ இதெல்லாம் இருக்கவே கூடாது.
பறவைகள் விதைப்பதும் அறுப்பதும் இல்லை, மறந்து விடாமல் அவைகளுக்கு உதவணுங்கிற மனப்பான்மை நம்ம எல்லாருக்கும் வேணும். நம்ம மனசுல பகையும் வெறுப்பையும் தூக்கி போடணும். நல்ல கிறிஸ்தவனாய் வாழ இந்த நொடியே மனம் மாறணும்.
ஆமால, கடவுள் இரண்டாப்பத்தையும் இரண்டு மீனையும் வச்சு 5,000 பேருக்கு உணவளிச்சாரு. அதுபோல நம்ம கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு உதவுற வழியில வாழணும்.
உலகத்தோட பாவங்களை போக்க வந்த இறைமகன் சிலுவைய சுமக்க முடியாத நேரத்துல அவரால் வாழ்வு பெற்றவங்க, அவர் கூடவே இருந்தவங்கன்னு எல்லாருமே விலகி ஓட வழிபோகனான சீமோன் உதவி செய்கிறாரு. இங்க பாருங்க, அன்பு அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு கருத்தாவே இருக்கக்கூடாது, அது நம்மளுடைய டெய்லி லைஃப்ல வெளிப்படுத்தி அன்பு நிறைந்த உதவிகளை நாம செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். 5 நிலையை தியானித்து நாம் இயேசுவின் வார்த்தைகளை தொடர்ந்து தியானிப்போம். மத்தேயு அதிகாரம் 5:43-44 இவ்வாறாக கூறுகிறார், உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். ஆம், இது மிகவும் எளிதான காரியம் அல்ல. மற்றவர்களை நாம் எதற்காக ஏற்க வேண்டும், பிறரை நாம் ஏன் சகோதர சகோதரிகளாக பார்க்க வேண்டும் என்று கேள்விகள் வருகிறது. ஆனால் இறைவன் இயேசுவோ நம்மை வாழச் செய்ய இவ்வுலகினில் வாழ்ந்தும் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார். ஒரு பாவம் இல்லாமல் இவ்வாழ்க்கையை எப்படி தொடர்வது, மற்றவர்களுக்கு உதவியாய் நாம் எப்படி இருப்பது என்பதை இறைவன் நமக்கு நினைவூட்டியிருக்கிறார். அவர் சொன்னது பல விடயங்கள் இருக்கலாம், குறிப்பாக மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவரே உன் நியமங்களையும் தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றீர். இயேசு தம் சீடரையும் நோக்கி இவ்வாறு கூறுகிறார், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள், ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உயிர்த்தெழ செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவர்களுக்கும் மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஜெபம் செய்வோம். கருணையின் நிறைவா, இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்ற பெயரோடு உமது மகனை எங்களுக்கு தந்தீரே, தேவையில் உள்ளவர்களுக்கு நாங்கள் உதவ முடிந்தும் உதவ மறுத்த எங்களை மன்னித்தருளும், மற்றவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி நினைத்து பல உதவிகளை செய்ய போகும் தருணத்தில் நாங்கள் தடுத்ததற்காய் மனம் வருந்துகிறோம். வாழ்வில் முன்னேற முடியாதவர்களுக்கும் உதவிகள் தேவைப்படுபவர்களுக்கும் நாங்கள் உதவ எங்களை நீரே வழிநடத்தியர்களும். ஆமீன். இந்த ஐந்தாம் நிலையில் சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்தார். கல்வாரி மலையை நோக்கி போகும் தருணத்தில் இயேசுவுக்கு தண்ணீர் கொடுப்பார் யாருமில்லை. அவரின் முகத்தை துடைத்து நான் இருக்கிறேன் என்று சொல்ல ஆறுதல் செய்வோரையும் தடுத்தவர் அந்த படை வீரர்கள். ஆனால் இயேசுவுக்கு அடுத்த நிலையில் ஒருவர் உதவ வருகிறார். அந்த தைரியமான பெண்மணியை பற்றி அடுத்த நிலையில் தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் வார்த்தா ஆப்பில்.